சார், மீண்டுமா தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வரும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான நேரம். ஏன்னா இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறது இல்ல. எதுல இருந்து பிழைக்கிறான்? தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கிறான். அப்படின் போது தேவனுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளை தான் நம்ம படிக்கிறோம். அதைத்தான் படிச்சுட்டு வரோம் வார வாரம். ஏன்னா மனுஷன் வெறும் அப்பத்தினால ஒண்டி பிழைக்கிறது இல்ல. மனுஷன் கடவுள் உண்டாக்குன ஒரு நிலையில, அவனுடைய ஆத்மாவோடு ஒரு மனுஷனா கடவுள் எதிர்பார்க்கிற நிலைமையில வந்து அவன் வெறும் அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்தா பிழைக்கவே முடியாது. ஒரு மிருகம் மாதிரி பிழைக்க முடியும், சாப்பிட்டேன் வீட்டுக்கு போன வேலைக்கு போனேன்னு. ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி பிழைக்கணும், கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி ஆத்மீக வாழ்க்கைய வாழணும்னா தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் தேவை. அதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அது பெரிய ஆசீர்வாதமான நேரம். அதான் நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம ஆத்மாக்கு மண்ணா, அனுதின மண்ணா. அப்ப அதை எவ்வளவு படிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவன் விரும்புற மாதிரி வாழ்றதுக்கு நம்மளுக்கு செய்யறது அந்த வேத வசனங்கள். நம்ம போன வாரம் அந்த எகிப்து ராஜ்யத்துல வந்த மிக கொடுமையான முதல் வாதையை நம்ம படிச்சோம். The first plague on Egypt. எந்த பக்கம் திரும்பினாலும் ரெட், ஷார்ப் ரெட் கலர் பிளட். எந்த பக்கம் திரும்பினாலும் பிளட்டு பிளட்டு பிளட். எந்த பக்கம் பார்த்தாலும் என்ன கொடுமையா இருக்கும் நம்ம பார்த்தோம். ஆனா அவ்வளவு கொடுமையான ஒரு காரியத்தை, பெரிய காரியத்தை கடவுள் செஞ்சிருக்கும் போது அந்த ஃபாரோவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இதையும் அவன் கேளாமன் அவன் வீட்டுக்குள்ளே திரும்பி போனான். அப்படித்தான் வசனம் வருது. இத கூட அவன் சிந்திக்காம அவன் வீட்டுக்குள்ள சாதாரணமா வீட்டுக்குள்ள போறான், ஒண்ணுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ள போறான். அத பயங்கரமா பாக்குறோம். ஆனா அந்த வாதம் வந்து எத்தனை நாள் இருந்துச்சு தெரியுங்களா? 7 நாள் இருந்துச்சு. அது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உடனே சொல்லுவீங்க, நீங்க படிக்கலன்னு எனக்கு தெரியுது. அதனால 7 நாள் அந்த வாதம் இருந்துச்சு. ஒருவேளை முதல் சண்டே ஓய்வு நாள்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, இன்னும் அடுத்த ஓய்வு நாள் வரைக்கும் 7 நாள் டைம். ஏன் 7 நாள் விட்டார் ஆண்டவர்? ஆண்டவர் எவ்வளவு கிருபையானவர்னு பாக்குறோம். 7 நாள் டைம் கொடுக்குற அவனுக்கு மனம் திரும்பணும். ஃபாரோக்கு 7 நாள் டைம். உனக்கு ரத்தத்தை பார்த்து 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 அந்த கடலா ஓடுது, தான் கடவுளான் மதிக்கிற அந்த நைல் நதி கடல் ரத்தமா ரத்த விலாரா ஓடுது. அதை பார்த்தாவது உனக்கு மனம் திரும்புதல் வருதான்னு பார்ப்போம். 7 நாள் டைம், ஆனா வரல. அப்ப 7வது நாள் அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ 2வது வாதையை கொடுக்க போறார், செகண்ட் பிளேக் ஆன் ஈஜிப்ட். இது வந்து ரொம்ப, இது ஏன் இப்படி செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ரொம்ப அதிசயமா இருக்கும். தவக்கலை அனுப்புறார், ஃப்ராக்ஸ். எகிப்து ஃபுல்லா ஃப்ராக்ஸ் அனுப்புறார். ஏன் அவரு ஆண்டவர் நினைச்சிருந்தா சிங்கங்களை பயன்படுத்திருக்கலாம், கரடிகளை பயன்படுத்திருக்கலாம், யானைங்களை அனுப்பிச்சிருக்கலாம், என்னன்னு பண்ணிருக்கலாம். போய் போய் அந்த தவக்கலைய போய் ஏன் அனுப்பணும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். போய் தவக்கலை அனுப்பிச்சிருக்கிறியா ஆண்டவர்? ரெண்டு காரணங்க அது ஏன் தவக்கலை அனுப்புறாரு. முதலாவது வந்து ஃபாரோவை தாழ்மைப்படுத்தணும், ஃபாரோவை தலகுனிய வைக்கணும். அவன் என்ன நினைச்சிட்டு போறான் பெருமையா, நான் எவ்வளவு பெரிய ஆள் நானு, எகிப்தின் ராஜா, எகிப்தின் கடவுள் நானு, அப்படிப்பட்ட ஆள் நானு, என்ன போய் என்ன கடவுள் வந்து அட்டாக் பண்ணும்னு வரும்போது ரத்தமா மாறினாலும் அப்படி பண்றாரு அவர். என்ன என்ன மாத்திரத்துக்கு அப்படி மாறினாலும் ஐ டோன்ட் கேர், என்ன யாரும் அசைக்க முடியாதுங்க சொல்றது இல்லையா, என்னை யாரும் ஷேக் பண்ண முடியாதுங்க, நான் எப்பேற்பட்ட ஆளு. அப்படிதான மனுஷன், அகந்த பிடிச்ச மனுஷனுடைய இருதயம் என்ன அசைக்க முடியாது. அவன் அப்படி சொல்லிட்டு போறான், ரத்த விலாரா ஓடினாலும் எல்லாமே ரத்தம் மாறினாலும் நான் அசைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு போறாரு, ரூம் வீட்டுக்குள்ள போறாரு. அவனை அப்பேற்பட்ட ராஜா, சக்கரவதி, எகிப்தின் கடவுளன்னு எண்ணப்படுகிறவன், தன்னைத்தானே தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன், இந்த உலகமே தனக்காக உண்டாச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன், பெரிய அரசியல் பெரிய ராஜா சக்கரவதி, அவனை போய் ஒரு பையன் கூட அதை அடிச்சு போட்டு அதை காலை பிடிச்சி விளையாடுவான் இல்லையா, பயம் காமிச்சுக்கிட்டு இருப்பான், தவக்கல தவக்கலன்னு. ஒரு சின்ன பையன் கூட அதை வச்சுட்டு விளையாடுற தவக்கலைய வச்சு அவனை முழங்கால் போட வைக்கிறார். அவன் போட போறான். இப்போ எதை வச்சு தாழ்மைப்படுத்துறாரு? தவக்கலைய வச்சு தாழ்மைப்படுத்துறாரு. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை எதை வச்சு தாழ்மைப்படுத்துறேன் பாரு, நான் உன்னுடைய அரசாங்கம், உன்னுடைய பெரிய அந்த ஆர்மி, பெரிய அந்த ரதங்கள், சேரியட்ஸ், உன்னுடைய ஈஜிப்ட் பவர், அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எது எதுக்கிட்ட நீ குனிய போற, எது உனக்கு புத்தி கொடுக்க போது? தவக்கல். ஆண்டவர் எது அதெல்லாம் பயன்படுத்துறாரு பாருங்களேன். அந்த உலகமே அவருது. ஒரு மனுஷனை தாழ்மைப்படுத்தணும்னா அவர் எதுனா பயன்படுத்துவார். அவனுக்கு முழங்கால கொண்டு வரணும்னா அவர் எதுனா பயன்படுத்துவார். அதை தான் இங்க செய்யறார். அப்பேற்பட்ட ராஜா தலைகுனியிருது எதுக்கு? எதுக்கு நீ தலை குனிஞ்சு வந்தேன்னு தெரியணும் சரித்திரத்துல. தவக்கல அவனை தலையை குனி வச்சுச்சு அப்படின்னு தெரியணும். அவனை தாழ்மைப்படுத்தணும், அதான் முதலாவது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், தவக்கல வந்து அந்த அந்த எகிப்தினுடைய விக்கிர ஆராதனைய தாக்குறாரு, அவமானப்படுத்துறாரு, அதனோட முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துறாரு. எகிப்து வந்து ஆராதிக்கிறது வந்து தவக்கலை ஆராதிக்க. அவங்களுக்கு ஹெக்ட்னு ஒரு கடவுள், உங்களுக்கு படம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் பாருங்க. என் ஒய்ஃப் கலர் பிரிண்ட் அவுட் வேற. சில பேர் யூ கேன் கிவ் இந்தாங்க கிவ் இது பாருங்க. இதான் தவக்கல, இதுதான் அவங்களுடைய கடவுள், ஒரு பெண் கடவுள். இதை வந்து அவங்க ஆராதனை பண்ணுவாங்க. தவக்கல முகம், ஆனா உடம்பு பெண்ணு மாதிரி இருக்கும். போன வாரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க முதலே கூட ஆராதனை பண்ணுவாங்கன்னு. இது முதல தலை பாருங்க எப்படி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, இப்படித்தான் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. இத வந்து ஹெட்னு கடவுள், த காட்ஸ் இஸ் அ ஃபர்டிலிட்டி, செழிப்புக்கு ஒரு தெய்வம், அதை அவங்க ஆராதனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தவக்கல கத்துற சத்தம் வந்து ரொம்ப இன்பம் அவங்களுக்கு. ஏன்னா அந்த நைல் நதி வந்து அந்த சீசன்ல வந்து அது அதை பெருகி வெளியே ஓடும் போது அந்த பூமியில எல்லாம் போய் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா. அது போயிட்டு அங்கெல்லாம் குளங்கள்லாம் ஏற்படுத்திட்டு அந்த பயிர்க்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு திருப்பி வரப்போகுது இல்லையா. அது வரும்போது அந்த நைல் நதி தங்களுடைய பயிருக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சுன்னு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சிக்னல் என்ன தெரியுங்களா? அந்த தவக்கல சவுண்ட். தவக்கல சவுண்ட் எப்படி போடும்? யாருக்காவது மிமிக்ரி பண்ண தெரிஞ்சா இங்க பண்ணலாம். அது வந்து சவுண்ட் போடும் போது என்ஜாய் தட் சவுண்ட். ஆஹா, தண்ணி வந்துருச்சு நமக்கு, நமக்கு எல்லாம் குழங்க வந்துருச்சு, இனிமே பயிர் வைக்கலான்னு அந்த ஃபார்மர்ஸ்க்கு அதான பெரிய இன்பம். அது ரொம்ப இன்பமான சவுண்ட். அது அது கெடுக்கிற நன்மைகளை பார்த்து அந்த அந்த ஒளிய அந்த மியூசிக் அந்த தவக்கல எடுத்துட்டு வருதுன்றதுக்காக அதை ஆராதனை பண்ணுவாங்க. ஒரு ஹெட்னு ஒரு தேவதை, எகிப்தினுடைய தேவதை தவக்கல, அது ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு. ரொம்ப சேக்ரட், ரொம்ப சுத்தமா மதிப்பாங்க, ரொம்ப பயங்கரமா அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தவக்கலையோ ஒருத்தன் வேணும்னு கொண்டுட்டான்னா அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எகிப்துல மரண தண்டனை. நம்மளாம் நம்ப முடியாம இருக்கு, அந்த கலாச்சாரம் அப்படி. தவக்கலைய கொண்டுட்டான்னா அவனுக்கு மரண தண்டனை. ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம ஊர்ல எல்லாம் மாடுங்கெல்லாம் கொலை பண்ணக்கூடாது, அதெல்லாம் தெய்வம்னு ஒரு ரகல வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அங்க பண்ணியே வச்சிருந்தாங்க. தவக்கலைய கொலை பண்ணிட்டினா அவனுக்கு மரண தண்டனை. ஒருவேளை தெரியாம தவக்கலைய மெரிச்சுட்டானா போச்சு, அவனுக்கு மனசெல்லாம் ஒடிஞ்சு போய். தெய்வ குத்தம், அது தெய்வ குத்தம். மெரிச்சிட்டனே மெரிச்சிட்டனேன்னு அவன் குற்ற உணர்வு போய் அப்படியே அழுவான். எத்தனையோ மாதங்கள் அவனுக்கு ரொம்ப பேஜாரா இருக்கும். ஏன்? தெய்வத்தை போய் மெரிச்சிட்டோமே மெரிச்சிட்டோமே அப்படி. அந்த விக்கிர ஆராதனுடைய முட்டாள்தனத்தை அவர் இங்க வெளிப்படுத்துறார். அது எவ்வளவு முட்டாள்தனம்! அதை கடவுள்னு கும்பிடுறியா? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கணும் இல்லையா? கடவுள் உன் கடவுள் எல்லா இடத்துல இருந்தா அவனுக்கு என்ன ஆவோன்னு காமிக்கிறார். முட்டாள்தனம், விக்கிர ஆராதனையுடைய உண்மையான தெய்வத்தை கும்பிடுறத விட்டுட்டு சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டிப்பை கும்பிடுறதுனுடைய அவலட்சணத்தை அவர் வெளிப்படுத்துறாரு இங்க. அதைத்தான் பாக்குறோம். ரெண்டு காரணம், முதலாவது தாரோ தாழ்மைப்படுத்தணும், ரெண்டாவது விக்கிர ஆராதனையினுடைய முட்டாள்தனத்தை அதை வெளிப்படுத்துறார். சரி, முதலாவது வசனத்திலிருந்து நம்ம படிக்க பார்ப்போம். எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பாரோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடும். அதான் முதலாவது கமாண்ட். நீங்க பாத்தீங்கன்னா இது போட்ட ரெக்கார்டே தான். எத்தனை வாட்டி இதை சொல்லுவார் தெரியுங்களா? மோசே ஃபாரோ கிட்ட போய் முதல்ல கொடுத்த மெசேஜ் இதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், என் ஜனங்களை போக விடு, எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு என் ஜனங்களை போக விடு. தட் இஸ் த கமாண்ட் ஹி கேவ் ஃப்ரம் த பிகினிங். ஆரம்பத்திலிருந்தே அதான் சொன்னார். அவன் ஆரம்பத்தில் ஃபாரோ கேட்ட பிறகு ரொம்ப சிரிச்சான். அதை சிரிச்சுட்டு, நீங்கெல்லாம் ரொம்ப சோம்பேறிங்க, உங்களுக்கு இன்னுமே வைக்கோலே இல்லாம வேலை, ஹாலிடேவா வேணும், உங்களுக்கு போய் ஆராதனையா பண்ண போறீங்க, வேலை இல்லை உங்களுக்கு, வெட்டி வேலை பண்ணிட்டு போய் வைக்கோல் இல்லாம பண்ணுங்க போங்கன்னு அனுப்பிச்சான். அதே மெசேஜ் தான் திருப்பி அவனுக்கு. அதை கேட்கும் போதெல்லாம் நெருப்புல கசாயம் குடிச்ச மாதிரி இருக்கும். அதே சொல்றானே வந்து வந்துன்னு. வேற ஏதாவது மாத்தி சம்பளத்தை கொஞ்சம் குடு அவங்களுக்கு, இல்ல வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணு, அதெல்லாம் இல்ல. ஃப்ரீடம், விடுதலை பண்ண அவங்கள, அவங்கள விடு அப்படின்றான். அத லெட் மை பீப்புள் கோ. ஏன்னா அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்ல அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு. அது பெரிய தப்பு. ஏன்னா அவன் எங்கேயோ போர் செஞ்சு, அந்த காலத்துல எல்லாம் போர் செஞ்சு தான் மக்களை கூட்டு வந்து அடிமைப்படுத்திக்குவாங்க. அவன் அப்படி போர் செஞ்சு ஜெயிச்சவங்க இல்ல இஸ்ரவேல் ஜனங்க. இந்த ஊருக்கு அவங்க கெஸ்டா வந்தவங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆதியாமத்துல யோசேப்பு அந்த தேசத்துக்கு பண்ண உபகாரத்தினால இவங்க கெஸ்டா வந்தவங்க அந்த ஊருக்கு குடியிருக்கிறதுக்கு. அவங்கள பிடிச்சி ஏமாத்தி அவங்கள போய் அடிமை ஆக்குனது பெரிய பாவம், பெரிய தப்பு. ஏன் ஜனங்களை நீ போக விடு, அதான் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. அது ஒரு ஸ்ட்ராங் கட்டளை. ஆவிக்குரிய விதத்துல நினைச்சு பார்த்தோம்னா, நினைச்சு பார்த்த ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே ஆதியாமத்திலிருந்தே கடைசி வரைக்கும் பிசாச பார்த்து சொல்லுகிற கட்டளை இதுதான். உங்களுக்கு தெரியுமா, தன்னுடைய ஜனங்களை பார்த்து என் ஜனங்களை நீ போக விடு, என் ஜனங்களை போக விடு. பிசாசையும் உலகத்தையும் பாவத்தையும் பார்த்து அவர் சொல்றதுதான். அது வந்து பிசாசு என்னன்னா, நம்ம வந்து கடவுள் சாயல்ல கடவுளுக்காக வாழும்படிக்கு, அவரோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டோம். அதுக்குதானே நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கடைசி வரைக்கும் குப்பை கொட்டுறதுக்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். இல்ல, ஆண்டவரோடு இது தற்காலிகமா இங்க வாழ்றதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டோம். மனுஷன் இங்க வாழ்றதுக்காக சிருஷ்டி. ஆனா பிசாசு நம்மள என்ன பண்ணுச்சு, நம்மள ஏமாத்தி நம்மள குருடாக்கி இந்த உலகத்துல வாழும்படிக்கு, இந்த உலகமே நம்மளுக்கு கெதி என்ற அளவுக்கு நம்மள மாத்தி விட்டுருச்சு. எந்த அளவுக்கு நம்மள சில அழகான பணக்கார பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போய் குருடாக்கி பிச்சை எடுக்க வைக்கிறதுல, அந்த மாதிரி பிசாசு நம்மள பண்ணிருச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம இந்த உலகமே கேதி. எத்தனையோ பேர் குருடா. நம்ம இருக்கிறதே எதுக்கு, நம்ம வாழ்றதே எதுக்கு, செங்கல் செய்யறதுக்கு. அவ்வளவுதான் நம்ம வேலைய. நம்ம பிறந்ததே எதுக்கு, செங்கல் செய்யறதுக்கு. அவ்வளவுதான், செங்கல் செய்யணும், செங்கல் செய்யணும், செங்கல் செய்யணும், அதுதான் நம்ம வேலை. எத்தனை பேர் உலகத்துல அப்படி வாழ்றாங்க. நம்ம வாழ்றதே எதுக்கு, செங்கல் செய்யணும். இந்த உலகத்துல காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும். எதுக்கு, செங்கல் மேல செங்கல் வச்சு வீடை கட்டணும், இன்னொரு வீடை கட்டணும், இன்னொரு. நான் இருக்கிறதே அதுக்கு தான். அதை விட்டு, அதை விட்டு வேற ஏதாவது பார்க்க முடியுது அவனால. அப்படி குருடாக்கி வச்சுட்டான் மக்களை. அவங்க வேற எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேந்து. அதுக்கு இல்ல மனுஷன் பிறந்தது, அது இல்ல. நீ செங்கல் கட்டி செங்கல், அதுதான் சாத்தானுடைய சந்தோஷம். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிற வரைக்கும் அவனுடைய சந்தோஷமே அதுதாங்க. யோசிச்சு பாருங்களேன், கஷ்டப்பட்டு 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 உடாவும் பகலுமா ஒழிச்சு என்னப்பா பண்றேன்னா, நான் செங்கல் செய்யறேன், சொத்துங்களை சேர்த்து வைக்கிறேன். கடைசியில போகும்போது ஒரு காசும் கூட வராதே. இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறிய, இதெல்லாம் எங்க போக போகுது, ஒண்ணுமே இல்லாம எல்லாம் அழிய போகுது. இதுக்காகவா நீ பிறந்த, இதுக்காகவா நீ வளர்ந்த. ஏன்னா அவன் அப்படி ஏமாத்தி வச்சிருக்கான். பாத்தீங்கன்னா இது விட்டா வேற இல்ல, நீ சாகவே மாட்டேன். எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறேன், நீ சாகவே மாட்டேன், இந்த உலகம் அழியவே அழியாது, இங்கத்தான் நீ சேர்த்து வைக்கிறதான் உண்மை, இதை பண்ணிட்டேருன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி குருடாக்கி வச்சிருக்கான். அவங்கள பார்த்தான் கர்த்தர் என்ன சொல்றது, என் ஜனங்களை, அந்த சாத்தானை பார்த்து சொல்றாரு, இதை பிடிச்சி வச்சிருக்க என் ஜனங்களை போக விடு, போக விடு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு குருடா சீரழிந்த மனுஷனுக்கு ரட்சிப்புன்னு ஒன்னு வரும்போது, மறுபிறப்புன்னு வரும்போது அவன் கண்கள் அப்ப திறக்கப்படுது. அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் உணர ஆரம்பிக்கிறான், நான் இதுக்காக பிறக்கலையே, இதோடு நான் நாளைக்கு இந்த உலகத்தை விட்டேனா என்ன ஆகப்போகுது அப்படின்னு உணர், இதனோட மாயை அவன் உணர ஆரம்பிக்கிறான். உணர ஆரம்பிச்சு ஒரு நித்தியத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஒரு ஏஞ்சல் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறான் அவன். அப்படி மாறி அதனால அவன் இந்த உலகத்துல ஒன்னும் செய்ய மாட்டான்னு நான் சொல்ல வரல. ஆனா அவன் இந்த உலகத்துல செய்யற எல்லா காரியத்தையும் எதுக்காக செய்யறான், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதல்ல தேடுறவன் அவன் மாறிடுறான். அவன் வீடு கட்டுறது எது செய்யுது, எல்லாமே எதுக்கு தான் அவன் செய்யறது, கடவுளுடைய ராஜ்யத்தை. ஏன்னா அழியாத ராஜ்யம் அது ஒண்ணுதான். அங்க நான் என்ன செய்ய போறேன்னா அதுதான் நிலைக்க போகுது. இந்த உலகத்துல எந்த செங்கலை நான் கட்டினாலும் எல்லாம் ஒழிஞ்சு போகுது. We are not created to live here. இது இல்ல நம்ம பர்மனன்ட் இடம். இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், குருடாக்கி பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் உனக்கு நல்லா இங்க செட்டில் ஆகி வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். ஒரு மண்ணு சந்தோஷம் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்க போறது இல்லை. அப்படி பண்ணி வச்சிருக்கான். ஆனா செங்கல் 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 கட்டு செங்கல் கட்டுன்னு நம்மள வச்சுட்டான். அந்த ஜனங்களை அந்த பிசாச பார்த்தா ஆண்டவர் சொல்ற கட்டளை ஆவிக்குரிய விதத்துல அப்படி சொல்றார், என் ஜனங்களை நீ போக விடு அப்படின்னு. சரி, அதை பாக்குறோம். மோசே திருப்பி மோசேக்கு வருவோம். ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை அதுல பார்த்தோம். ரெண்டாவது வசனம் யாராவது படிக்கலாம். ரெண்டுல இருந்து ஆறு வரைக்கும் நீங்க யாராவது படிங்க. நீங்க படிங்க. படிக்க முடியுங்களா? வெளிச்சம் இருக்கா?
நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் பாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிரபிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்திலும் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாவுக்கு செய்கிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லோர் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கின்ற கோலை நதிகளின் மேலும் வாய்க்கலின் மேலும் குளங்களின் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கைகளை எகிப்திலுள்ள தண்ணீர்களின் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது.
அந்த காட்சி நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். என் கற்பனை பண்ணி பார்க்கணும் இது எப்படி இருந்திருக்கும். ஒரு உன் மேலும் உன் ஊழியக்காரர்கள் மேலும் உன் ஜனங்கள் மேலும் ஒருத்தரையும் உள்ள அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் எல்லார் மேலையும் வரப்போகுது. எல்லார் வீட்லயும் வரப்போகுது. பாருங்களேன் எங்கேயும் வரப்போகுதுன்னு சொல்றாரு. நான் நாலாவது வசனத்துல அந்த தவளைகள் உன் மேலும் மேலும் வெறும் வீட்டுல ஒண்டி இல்ல மேல வந்து எகிறோம். உன் மேல வந்து எகிறோம் தவளைங்க நம்ம மேல. அது நம்மளை பார்த்தா ஓடுறது. இதுக்கு வேலை என்ன? உன் மேல வந்து எகிறோம் அப்படி கொடுத்திருக்கார். எப்படி போட்டிருக்கு பாருங்க. கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த ராஜா வந்து அவனுடைய பெரிய இதுல த்ரோன்ல அவர் உட்கார்ந்துக்கிறார். பெரிய சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தவளைங்க வருது வீட்டுல வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ கடவுள் வராங்களா அப்படின்னு தேவதை வருதேன்னு ஒரே கும்பிடு போட்டிருப்பாங்க வருதேன்னு. வந்த உடனே வருது 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 வந்துகிட்டே இருக்குது. வந்து ஃபுல்லா ரொப்பி இருக்குது. அவர் இது மேலாம் சீட் மேலாம் ஏறுது. அவரு என்னடா பண்றதுன்னு சொல்லி அவரு எங்கன்னா எந்திரிச்சு போலானா நடக்கிறதுக்கு இடம் இல்ல. எந்திரிச்சு போய் ஒரு கதவை திறக்கிறாரு. அங்க பார்த்தா ஃபுல்லா தவக்கல. போய் கபோட திறக்கிறாரு ஃபுல்லா உழுகுது. அங்க இருந்து ஃப்ரிட்ஜ திறக்கிறாரு தவக்கல. ஐயோ பசி எடுக்குது அவருக்கு. போய் சாப்பிடலான்னு போறாரு. கிச்சன்ல போனா போய் சாப்பாடு இத குண்டாவை திறந்தா ஃபுல்லா அதுல தவக்கல. குழம்பு எடுத்து பார்த்தா ஃப்ராக் மசாலாவா இருக்குது. பிஷ் இது தவக்கல ஃப்ராக் ஃப்ரையா இருக்குது. எங்க பார்த்தாலும் தவக்கல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தண்ணி குடிக்கல. ஐயோ தண்ணி தான் குடிக்கலன்னா தண்ணி ஃபுல்லா தவக்கல. எப்படி இருக்கும் அந்த சின்ன அசிங்கமான ஒரு ஒரு உருவம் அது எங்க பார்த்தாலும் இருக்குது. சரி அங்க பெட்ல போய் படுக்கலான்னு போறாரு. போய் பெட்ல போய் படுத்தா ஃபுல்லா பெட்டெல்லாம் தவக்கல. மேல வந்து 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 எகிறதுங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா எப்படி இருக்கும் நீங்க பாக்கணும். அது கஷ்டம் என்னன்னு புரியும். மேல வந்து எகிர்தான். பெட்ல போய் படுக்கிற ஒரு 100 சோல்ஜர்ஸ் வந்து வாங்கப்பா என்ன தூங்குறதுக்கு விடுங்கன்னா அவங்க மேலாம் எகிறது. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. சரி அழகான ராணி வருது. அவருடைய ராணி அந்த மாதிரி கொண்டெல்லாம் போட்டுன்னு வருது. அந்த கொண்டை மேலாம் தவக்கல. அந்த அம்மா புள்ள வருது. புள்ள மேல எல்லாம் தவக்கல. முடியில தவக்கல, காலில தவக்கல, துணியில தவக்கல. எப்படி இருக்கும் அவருக்கு? தலையே பிச்சுக்கிட்டு ஐயோயோ நான் என்ன பண்றதுன்னு வெளிய ஓடி போய் வெளியில போய் பாக்குறாரு. ஃபுல் ஸ்ட்ரீட் எல்லாம் தவக்கல. இடம் நடக்கிறது கால் வைக்கிறதுக்குள்ள ஒரு திக்கு கார்பெட் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எங்க பார்த்தா எகிப்து. அந்த பாருங்களேன் 6வது வசனத்துல எகிப்து தேசத்தை கடைசியில் எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. ஒரு ஹெலிகாப்டர்ல போய் அந்த டைம்ல எகிப்து தேசம் கீழே பார்த்தோம்னா இட்ஸ் கவர்டு. மேப்லயே கூகுள் மேப்லாம் அப்ப இல்ல, இப்ப பார்த்தோம்னா ஃபுல்லா தவுக்கல மறைஞ்சிருக்கும். இட்ஸ் கவர்ட், எகிப்து தேசமே பார்க்க முடியல. அந்த மாதிரி மறைஞ்சிருச்சு. என்ன கொடுமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், பயங்கரம். ஆனா அந்த தவக்குல சும்மாவா இருக்கும், அதனோட வாய்ஸ் என்ன இன்பமா இருந்துச்சு முதல்ல, அது கொக்கான்னு கத்துறது, அது வந்து ஒன்னு ரெண்டு கத்துனாவே இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு கும்பலா வந்து கோரஸ் கோயரா பாடுது ஒரு பாட்டு, அதெல்லாம் கேட்டு எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே கத்துது மியூசிக்கா வேணும்னு. அவரு தூங்க முடியல, சாப்பிட முடியல, வாய திறந்தா பயமா இருக்கு, வாயுள்ள தவக்குல போயிருமான்னு பயமா இருக்கு. அப்படி ஒரு கொடுமைங்க, பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட்ங்க. அந்த அசிங்கமான ஷேப், அது பேட் ஸ்மெல், உங்களுக்கு தெரியுமா தவக்குல ரொம்ப பேட் ஸ்மெல், இந்த பேட் ஸ்மெல், அசிங்கமான ஷேப், அந்த சவுண்ட் அருவருக்கிற மாதிரி ஆயிருக்கும். சிவியர் ஜட்ஜ்மெண்ட், திஸ் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், பெரிய தண்டனை. அதுவும் இன்னும் பெரிய கஷ்டம் அவங்களுக்கு என்னன்னா, இத கடவுள்னு அவங்க மதிக்கிறவங்க இதை மெதிச்சுட்டாங்கன்னா அந்த குற்ற உணர்வு அவங்களால தாங்க கூட முடியாது. அது எப்படி சொல்றதுன்னு நமக்கு தெரியல. இப்ப இந்த ஊர்லாம் சில பேர் ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறவங்க, பள்ளி அவங்க மேல உந்துருச்சுன்னா அவங்க ரொம்ப அந்த நாளெல்லாம் ஒரு மாதிரி பேஜார்படுவாங்க. அப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி தவக்குல எங்களை போட்டு அங்க இங்க மெரிச்சு அது செத்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தெய்வமா மதிக்கிறத அந்த கொடுமை வேற. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு பெரிய ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வருது. அவங்க காலில் மெரிக்கிறாங்க, கால் அழுக்கு, கால் கழுவலான்னு போலாம், தண்ணியில தவக்கல, துணி எடுக்கலான்னு போனா துணியில தவக்கல, அந்த கற்பனை பண்ண முடியாத ஒரு இந்த மாதிரி படம் யாரும் எடுத்தது இல்லை. பட் இட் வில் பி ஹாரிபிள், ஹாரிபிள். இதுவே இப்படி இருந்துச்சுன்னா கடவுள் இதுக்கே இந்த உலகத்திலே அப்படி தண்டனை கொடுப்பாருன்னா நரகம் எப்படி கொடுப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்திலேயே இந்த வாங்கு வாங்கியிருக்காருன்னா ஜட்ஜ்மெண்ட்ல, ஒரு உலக ஜட்ஜ்மெண்ட் தான், நரகத்துல எப்படி வாங்குவார்னு யோசிச்சு பாருங்களேன். பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. அப்பா அருவர் நினைச்சாவே உங்களுக்கு ஒரு மாதிரி, எனக்கு நினைச்சு பார்த்து ரொம்ப பேஜாராச்சு. சரி, ஏழாவது வசனம் படிப்போம்.
மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப் பண்ணினார்கள்.
இவங்க பாருங்க, இங்க ஜோக்கர்ஸ் காமெடி வேற நடுவுல, இந்த மாதிரி கொடுமை இல்ல. இவங்க போன வாரமே நம்ம பார்த்தோம், உங்களுக்கு உண்மையான பவர் இருந்தா வந்த தவக்கலையா திருப்பி அனுப்பி வைக்கணும். நீங்க இன்னும் தவக்கலையே போன வாட்டி ரத்தத்தை தண்ணீரை ரத்தம் பண்ண மாதிரி இருக்கிற தவக்கல பத்தாதான். அவங்க இன்னமும் தவக்கலையை வர வைக்கிறாங்க. இது ஃபாரோக்கு ரொம்ப கோபம் தான் வந்திருக்கும். இன்னமும் தவக்கல, இதான் இந்த கள்ள போதகருக்கு செய்யற மாதிரி மந்திரம் தந்திரம், இன்னமும் தவக்கல. சரி, அதை பார்த்து சில பேர்லாம் மயங்கி இருப்பாங்க, நாங்களும் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறத அனுப்பலாம் இல்லாம. சரி, எட்டாவது வசனம் படிப்போம்.
மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு திரும்பவும் நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுகிறேன் என்றார்.
முதல் தடவை பெரிய த காட் ஆஃப் ஈஜிப்ட், த எம்பரர் ஆஃப் ஈஜிப்ட், அவருடைய கால் முடங்குறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் அவன் கால் முடங்குதாங்க. மோசேவை அடிச்சு விரட்டினவன், அடிச்சு விரட்டினவன் மோசேவை இன்வைட் பண்ணி கெஞ்சுறான், கெஞ்சுறான், என்ன கெஞ்சுறான் பாருங்களேன். பார்வன்
படிங்கதான்,
கர்த்தரை இப்பதான் கர்த்தர் கர்த்தர் யாருன்னு கூட தெரியாது, வெளியே போயான்னு விரட்டினவன் இப்ப வந்து கர்த்தரை நோக்கி எனக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுவீங்களா, என்ன ஜெபம் பண்ணும், தவளைகள் நீங்கும்படிக்கு, தவளைகள் நீங்கும்படிக்கு. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா
கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன்
என்றான். நான் போக விடுவேன் அப்படின்னு பாருங்களேன். ஃபாரோ குனிஞ்சிட்டான், அதெல்லாம் கை தட்டணும். இப்போ தவுக்கலைய வச்சு ஆண்டவர் அவனை தாழ்மைப்படுத்தி இருக்கார். எப்படி வந்துட்டான் பாருங்களேன், குனிஞ்சு வந்துட்டான் தவுக்கலைய வச்சு. அப்படி வரான், அப்படி வந்த உடனே நீங்க பார்க்கணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போதுதான், உண்மையான ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் உண்மையான ஊழியக்காரருடைய மதிப்பு உலகத்துக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் இப்பதான் அவங்களுடைய மதிப்பு தெரியுது. அவங்களை இன்வைட் பண்றான், வர வைக்கிறான், ஏன்னா அவங்க ஒண்டிதான் செய்ய முடியும். அவங்களை இன்வைட் பண்ணிட்டு இன்னொன்னு பார்க்கணும், ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் ஜபத்தினுடைய மதிப்பு தெரியுது. ஜபம் பண்ண சொல்றான் பாருங்களேன், கவனிக்கிறீங்களா, He asks Moses to pray. Pharaoh ஜபிக்கிறதே இல்லை, அவனே கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் எங்க ஜபிக்க போறான், ஜபிக்கிறதே இல்லை. நம்ம அநேக பேர் உலகத்தில் அப்படித்தான், கிறிஸ்தவங்க சொல்றவங்களே அநேக பேர் ஜபம் பண்றதே இல்லை. அவங்க எப்ப தெரியுமா ஜபம் பண்ணுவாங்க? வியாதி வந்தா ஜபம் பண்ணுவாங்க, எமர்ஜென்சி வந்தா ஜபம் பண்ணுவாங்க, பணம் பிரச்சனை வந்தா ஜபம் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஜபத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம ஜபத்தை பத்தி படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ரெண்டு வாரம் படிச்சோம். நீங்க எத்தனை பேர் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஜபம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஜபத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு காலத்துல அப்படி ஆகுது, ஒரு போகும்போது ஜபத்தை முக்கியமா எடுத்துக்காம போகும்போது ஜபிக்காத வாழவே முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவர் பண்ணிடுறாரு. அது ரொம்ப ஆபத்தான நிலைமை, ஜபிக்கவே வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு. அப்படி நம்ம ஏன் உடனும்? ஜபத்தினுடைய முக்கியத்துவம் வி ஷுட் லேர்ன். ஜபம் பண்றதுக்கு அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கலன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டேஞ்சரஸ். அது வந்து நான் சொல்றேன், ஜபிக்க ஆண்டு ஜபம் பண்ணாத பெரிய பாவம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்திருக்கிறோம். அதை நம்ம செய்யாம போனோம்னா பெரிய ஆபத்து. பாருங்களேன், இந்த மோசேக்கு இந்த இவனு ஃபாரோக்கு வந்த நிலைமை பாருங்களேன். அதுல இருந்து நம்ம படிச்சுக்கலாம் ஜபத்தினுடைய முக்கியத்துவம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு ஜபத்தினுடைய முக்கியத்துவம் நம்ம பார்க்கலாம். இப்பே ஒரு ஆபத்து வரும்போது தான் ஜபம் பண்ண கேட்கறான் இல்லைங்களா, அவனுக்கு பெரிய ஆபத்து உபத்திரம் வந்திருக்கு, அப்பதான் ஜபம் பண்ண கேட்கறான். அந்த மாதிரி ஆபத்து வந்து பண்ற ஜபங்க வந்து அது ரொம்ப அநேக ஜபங்கள் அப்படி பண்ற ஜபங்க தப்பான ஜபங்க தெரியுங்களா உங்களுக்கு. We have to pray. நம்ம ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும், ஆண்டவரை நோக்கி டெய்லி கூப்பிடுற பழக்கம் இருக்கணும். ஏதோ ஆபத்து வந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சில இருக்கிறாங்க, இல்ல அந்த பிரச்சனை, வேலை பிரச்சனை, அப்பதான் ரொம்ப ஜப வீரவியூர். இல்லைன்னா ஜபமே இருக்காது. அப்படி வாழ்றோம்னா அது ரொம்ப தப்பு, தப்பு. அந்த மாதிரி ஆபத்துல வந்து பண்ற ஜபம் எவ்வளவு பெரிய தப்புன்றத பாருங்களேன். அவன் என்ன கேட்கறான் பாருங்க, இந்த தவளையை நீக்கிவிடும். அப்படி பண்ற ஜபங்களுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுங்களா? தவளையை நீக்கிவிடும் ஜபம். தவளையை நீக்கிவிடும், டேக் அவே த ஃப்ராக்ஸ், டேக் அவே த ஃப்ராக்ஸ். ஏண்டா என்னத்துக்கு தவளை வந்துச்சு? உண்மையான தேவன் யாருன்னு உனக்கு தெரியாம விக்கிர ஆராதனை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட ஜபம் பண்ணாம நீ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது, தண்டனை உனக்கு வந்திருக்குது, நீ பாவம் செஞ்சிருக்கிற. நான் மனம் திரும்பதில் அங்க இருக்குதா? நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவருக்கு விரோதமா, தப்பு செஞ்சுட்டேன் அவர் பேச்ச கேட்காம அப்படின்லாம் சொல்றானா? என்ன அது தவளையை கொண்டு வந்துச்சோ அதனோட வேற எடுத்து போடுன்னு கேட்கல, அந்த தண்டனையை எடுத்து போட்டு பண்ற ஜபங்கள்லாம் இப்படித்தான். உனக்கு ஆபத்து வருது, வியாதி வருது, எமர்ஜென்சி வருது, பிரச்சனை வருது. ஏன் வருது? உன் இருதயம் சரியில்லை, நீ திருந்த மாட்டேன்ற அடம் பிடிச்ச இருதயம், மனம் திரும்புறது இல்ல, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது இல்ல, அதனால ஜட்ஜ்மெண்ட் அவர் அனுப்புறாரு. உனக்கு என்ன கேட்கற அந்த டைம்ல? அந்த தண்டனை ஒன்று எடுத்துட்டு, தண்டனை என் இருதயத்தை மாத்தாண்டவர், இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்த பாவத்தை எடும், என் இருதயத்தை மாத்துன்னு கேட்கறது இல்ல மனுஷன். தவளையை எடுத்து போடு, தவளையை எடுத்து போடு, தவளையை எடுத்து போடு, இதுல இருந்து காப்பாத்து, அப்படித்தான் கேட்கறது. அப்படி கேட்கறான் பாருங்களேன். அதை தான் நம்ம கத்துக்கிறோம். எனக்கு ஒரு இது வியாதி வந்துருச்சு, எனக்கு பண கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு அவமானம் வந்துருச்சு, தண்டனை வந்துச்சு, என் இருதயத்தை மாத்த ஆண்டவரே, என் பாவத்தை எடுத்து போட ஆண்டவரேன்னு கேட்கறது. அந்த மாதிரி சுயநல ஜபங்க, தவளையை எடுத்து போடு அப்படின்னு ஆண்டவர் ஒரு வேளை அந்த மாதிரி ஜபங்களை கேட்கிறார். அவர் கிருபை உள்ளவர் இல்லையா? கேட்கிறார். ஆபத்து வந்துருச்சு, இவர் ஜபிக்கவே மாட்டாரு, இவருக்கு வருது தண்டனை, ஜட்மெண்ட் வருது. வரும்போது அவன் ஜபிக்கிறான், கண்ணீர் விட்டு ஜபிக்கிறான். அந்த நேரத்தில் எப்படி கண்ணீர் விட்டுருப்பான் ஃபாரோ? ஜபிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார். ஆனா அதை கேட்ட உடனே ஆண்டவருடைய அன்பை பார்த்து நம்ம இருதயம் திருந்தணுங்க, நம்ம இருதயம் மாறணும். மாறலன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு வாதம் போவோம், எட்டு வாதம் வரப்போகுது இப்போ, புரியுதுங்களா? இருதயம் மாறுற வரைக்கும் விட மாட்டாரு அவர். வரப்போது பாருங்க ஃபாரோ கேட்டு அவன் திருந்தல, தவக்கல் எடுன்னா எடுத்தார், எடுத்துட்டு டைம் கொடுத்தாரு. நீ திருந்துவியா, நீ என்ன தேடுவியா, கர்த்தர் நானே அறிந்து என்ன கூப்பிடுவியா, நீ உன் சொந்த இஷ்டத்துக்கு வாழ்றதை விடுவியா அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஆனா மாறல, வருது பாருங்க எட்டு வாத. அப்படித்தான் நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா என்ன ப்ராமிஸ் பண்றோம்? அந்த ஜனங்களை போக விடுவேன். நம்மளும் இப்படிதான் ப்ராமிஸ் பண்றது. ஆபத்து வரும்போது பண்றது இல்ல, நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி அங்க இருக்குது, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிரும், ஆண்டவரே எங்களுக்கு தப்பாயிருச்சு, இன்னமே நான் ஒரு புது மனுஷனா நான் வாழ போறேன். ஆபத்து வரும்போது வாலிபர்கள் நீங்க கத்துக்காங்க, பிரச்சனை உங்களுக்கு வரும்போது எப்படி ஜபம் பண்றீங்க? நிறைய டைம்ல ஜபம் பண்ணாம இருந்தோம்னா ஆபத்து வந்துடும், ஆபத்து வரும்போது தப்பாதான் நம்ம ஜபங்கள் போறது. ப்ராமிஸ் பண்ணுவாங்க நிறைய ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே இன்னமே நான் ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பேன், ரொம்ப உண்மையா இருப்பேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், இன்னமே சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா போவேன், பைபிள ரெகுலரா படிப்பேன், ஜபம் பண்ணுவேன்னு பண்ண வேண்டியது. ஆனா ஃபாரோ விட்டானா ஜனங்களை அதுக்கப்புறம் விடல. அப்படிதான் நிறைய பேர் ஆண்டவருக்கு ப்ராமிஸ் பண்ண வேண்டியது அந்த எமர்ஜென்சில, ஆனா அது கீழ்படுகிறதே இல்லை. அதுக்கு உண்மையா ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை நிறைவேற்றாது ஆண்டவர்கிட்ட சொல்ற போய் பெரிய பாவம். இவன் செய்யறத பாக்குறான், அதைத்தான் நம்ம கத்துக்கிறோம், அப்படி செய்யக்கூடாது. சரி, 9-10 வசனங்களை படிங்க.
அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியில் மாத்திரம் இருக்கத்தக்கதாக அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவோ உம்முடைய ஊழியக்காரர்களுக்காகவோ உம்முடைய ஜனங்களுக்காகவோ நான் விண்ணப்பம் செய்ய பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனே கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என என்பதை நீ அறியும்படி உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடவது.
சரி, இவரு போய் கெஞ்சுறாரு, ஐயோ ரொம்ப மனம் திரும்புதல், ரொம்ப போயிட்டு அவரு ரொம்ப உருகி தவகளே எடுத்துரும். ஆண்டவர்கிட்ட கேளு, கர்த்தர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி இந்த தவகளையெல்லாம் எடுத்துரும், மோசே தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டே எடுத்துட்டாருன்னா நான் என்ன பண்றேன், இந்த ஜனங்களை நான் போக விடுகிறேன், தயவு செய்து நான் சொல்ற பேச்ச கேட்கிறேன் போக விடுகிறேன் அப்படின்னா மோசே சொல்றாரு, சரிப்பா எப்போ அந்த தவக்களை போனோன்றதுக்கு அந்த டைம் நீயே டிசைட் பண்ணிக்க, அதனோட கனத்தை உனக்கே கொடுக்கற, நீயே வச்சுக்க, நீயே தெரிஞ்சுக்க, எப்போ எப்போ அதுல இருந்து பொழைக்கணும் நீ பாக்குற, எப்போன்ற என்ன சொல்றாங்க,
நாளைக்கு
நாளைக்கு. ஏன் இன்னொரு நைட்டு தவக்குல கூட இருக்கணும்னு அவனுக்கு விருப்பமா? யோசிச்சு பாருங்களேன், நமக்கு அந்த ஆபத்து வந்தா என்ன கேட்போம் நம்ம? உடனே கேட்க மாட்டோம், அவன் பாருங்களேன் நாளைக்கு. ஏன் நாளைக்கு இன்னொரு நைட்டு அந்த கஷ்டத்தை நீ பண்ணுமா, அந்த ஜனங்களா பண்ணுமா? வை நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஏன் அப்படி கேட்கறான், நாளைக்கு இன்னொரு நாள் போட்டோம். என்னன்னா அது அந்த இதயத்தின் அகந்த, அந்த இதயத்தின் அடம், அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை நாளைக்கு நாளைக்குள்ள தவக்கலையா அதுவே போயிருச்சுன்னா, அதுவே போயிருச்சுன்னா நான் இதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லையே, ஒரு சான்ஸ் இருக்கட்டும், ஒருவேளை சீசனுக்காக வந்திருக்கு போல, நாளைக்கு ஒருவேளை அதுவே போயிருச்சுன்னா ஆண்டவர்கள்லாம் கீழ்ப்படிய வேண்டியது இல்லையே அப்படி ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு பாவி வந்து கடவுள் தன்னை மனம் திரும்பி எனக்காக வா, உன் இருதயம் சரியில்லை வா வான்னு கூப்பிடும் போது ஒரு மனுஷன் கடவுள் கொடுக்கிற பதில இங்க ஒரு படமா நம்ம காமிக்கிறாரு, அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா மனுஷன் இப்படித்தான் கடவுள்கிட்ட பேரம் பேசுறது. காட், வி பார்கேன் வித் காட் லைக் திஸ். ஆண்டவர்கிட்ட ஒரு கதை சொல்ற, ஒரு மனுஷன் இருந்தாராம், ஒரு உண்மையான கதை, ஆனா சோகமான கதை. அவர் வந்து ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாராம், நீ மனம் திரும்பி எனக்காக வரணும், நீ எனக்காக வந்து வாழணும், நீ உலகத்துக்காக வாழாத என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டாராம். அவர் தெரிஞ்சா நான் சரியில்லை, என் மனசு சரியில்லை, நான் மனம் திரும்பி வரணும்னு அவருக்கு உண்மையா உணர்ந்தார். உணர்ந்துட்டு என்ன ஆச்சுன்னா அவருக்கு அதுக்கப்புறம் சபைக்கு வந்துகிட்டு இருந்தாரா, ஆனா இதயம் மாறல, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ற வாழ்க்கையே இல்லை, மனசு அப்படியே தான் இருக்கு. சபைக்கு வந்துகிட்டு இருப்பாரு, திடீர்னு அவருக்கு பெரிய ஒரு லேண்டு கிடைச்சிச்சு. என்ன பண்ண, அவரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் இல்லையா, ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுத்துருக்கிறியா, நான் மாறலனால என்ன ஆசீர்வச்சிருக்கிறியான்னு இல்ல, ஸ்தோத்திரம் செலுத்துற ஒரு அழகான பொண்டாட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார், ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டார், அதுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும் இல்ல, ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு அவருக்கு, லேண்டு கிடைச்சிச்சு, இதெல்லாம் இருந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னமும் மாறல, மனம் திரும்பல, அந்த லேண்ட்ல ஃபுல்லா பிஸி, அவர் பெரிய பணக்காரர் ஆகணும்னு அந்த லேண்ட்ல வேலை 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 செஞ்சுட்டு இருந்தார். ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வர்றத விட்டாராம், ஜெபம் பண்றத விட்டாராம், பயில் படிக்கிறத விட்டாராம், இதய ஒண்டி மாறல, ரொம்ப பிஸியா பிஸியா இருந்தார். பிஸியா இருந்துட்டு எல்லாமே போய் அவரு என்ன ஆச்சுன்னா, அவங்க திடீர்னு ரொம்ப உலக பிரகாரமா போன பிறகு அவங்க மனைவி இறந்து போச்சான். மனைவி இறந்து போன உடனே ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பவும் அவர் மனம் திரும்பலையா, ஆண்டவர் நல்லதை கொடுத்து பார்த்தாரு, திருந்தல அது, கெட்டதை கொடுக்கிறார். மனைவி இறந்து போச்சு, அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். சரி, அப்படியே கண்டினியூ பண்ணாரா, திருந்தலானா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சான், பையனுக்கு வியாதி வந்து பையன் செத்து போயிட்டான், உண்மையா நடந்தது, பையன் செத்து போயிட்டான். அப்ப கூட அவர் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சார், துக்கத்துல குடிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி இன்னமே என்ன பண்றது, நானு இனிமே குடிக்கிறேன் குடிச்சிட்டு ஆனா நல்லா இது பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடை வேற கட்டினாரா நல்லா பிஸியா இனிமே பையனும் எல்லாம் பொண்டாட்டியும் இல்ல நான் ஒண்டி தானே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் பிஸியாகி வேலையில குடிச்சுக்கிட்டு பிஸியா இருந்தாராம். கடைசியில பார்த்தா அந்த சீசனுக்கு பெரிய லாஸ் ஆச்சான், அவருக்கு பெரிய வளைச்சலே இல்லாம போச்சான், பெரிய லாஸ் ஆயிருச்சான். அந்த லாஸ நினைச்சு 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 வியாதி வந்துருச்சான் அவருக்கு. வியாதி வந்து படுத்த படுக்கையாயிட்டு அவர் பெரிய வீட்டுல படுத்துட்டு இருக்கார். அப்பவும் மனம் திரும்பலையா அந்த மனுஷன், இடன்ட் ரிப்பென்ட். என்னாச்சான் தெரியுமா, அவர் வீடு நெருப்பு பிடிச்சிச்சான். வீடு நெருப்பு பிடிச்சவொடனே அவர் வெளியே தூக்கிட்டு போறாங்களாம். வெளியே தூக்கிட்டு போய் வெறும் படுத்த படிக்க, முதல்ல எப்படி இருந்தார் சபைக்கு போகும்போது, அந்த நிலைமைக்கு படுத்த படிக்க எந்திரிக்க கூட முடியாத நிலைமைக்கு அவர் போனாராம். அப்போ ஆண்டவரை பார்த்து அவங்க தூக்கிட்டு போறவங்க இவர் பார்த்தா ஸ்தோத்தரிக்கிறாராம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடைசியில எனக்கு மனம் திரும்ப மனம் திரு என்ன கியூர் பண்ணிர, என்ன சுகம் படுத்தினீர, கடைசியில எனக்கு மனம் திரும்புதல் வந்துச்சு ஆண்டவரே, எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் எனக்கு மனம் திரும்புதல் வந்துச்சு அப்படின்னு மனம் திரும்பினார். இது ஏன், இது சோகமான கதை இல்லைங்களா? ஏன் எல்லாத்தையும் இழந்துதான் மனம் திரும்பணுமா, எல்லாத்தையும் அடி மேல அடி வாங்கிதான் மனம் திரும்பணுமா? பைபிள் அப்படி சொல்லுது, அப்படி இருக்காதிங்க, ஒரு கழுத மாதிரி இருக்காதிங்கன்னு வேதம் சொல்லுது. வேத கழுத அடிச்சா தான் அது கேட்கும். தேவனுடைய தயவை பார்க்கும்போது தேவனுடைய தயவை நம்மள மனம் திரும்ப வைக்கணும். எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் மேல ஜட்ஜ்மெண்ட் அடி வாங்கி அடி வாங்கி நம்ம மனம் திரும்ப கூடாது, புரியுதுங்களா? ஆண்டவர் பாருங்களா, அவனுக்கு அடி மேல அடி கொடுக்க போற ஃபாரோ கதைதாங்க நம்ம பாக்குறோம். இதுல நம்மளுடைய இருதயம், இங்க இருக்கிறவங்க உங்களுடைய இருதயம், ஆண்டவர் உங்க மனசாட்சியில பேசி இருக்கலாம், நீ மனம் திரும்பணும், யோர் ஹார்ட் இஸ் நாட் வித் மீ, உன் இருதயம் என்கிட்ட இல்ல, என்ன தேடி வரமாட்டேந்து, என்கிட்ட நெருங்கி இல்ல நீ, அது நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அப்படி உங்ககிட்ட ஆண்டவர் பேசிட்டு இன்னமும் நீங்க மனம் திரும்பாம இருந்தா இன்னைக்கு திருந்துங்களே. இன்னைக்கு ஆண்டவரே இது ஒரு புது நாள், இன்னமே நான் உம்மோட உமக்காக வாழ போறேன், இன்னமே நான் மனம் திரும்பி உம்மோடு தான் நான் இருக்க போறேன், நீ சொல்றத தான் நான் கேட்க போறேன், நீ தான் என் ஆண்டவர், இன்னைக்கு நான் உம்ம தெரிஞ்சுக்கிறேன், என் இருதம் இன்னுமே உம்மத்தான் தேட போகுது. ஆண்டவரை விட்டு தூரம் இருந்து நம்ம என்னத்தை பார்க்க போறோம்? இந்த உலகத்திலேயே பெரிய வாதம் என்ன தெரியுமா? பாவம். பாவத்துல வாழ்றது எந்த இலைப்பாறுதலும், ஆண்டவரை விட்டு மனம் திரும்பாம வாழ்றது எந்த சந்தோஷமும் நமக்கு கொடுக்க போறதே இல்லை, தெரியுங்களா? அந்த தவக்கலையும் கூட வாழ்தான் பாருங்களேன், அந்த மாதிரி வாழ்க்கைத்தான் பாவத்துல இருந்து வாழ்றது. ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வந்த பிறகுதான் அது அப்படி தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன தெரியும், சாக்கடையில பரண்டுகிட்டு இருக்கும். ஒரு பண்ணிக்கு சாக்கடையில் இருக்கும்போது அது தெரியாது அதனோட மதி, அதனோட கஷ்டம். அது வெளியே வந்தவருக்கு தான் அசிங்கமா தெரியும். ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி நம்ம வராம அவரோடு நெருங்கி வாழாம ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம சாக்கடை நிலைமை நமக்கு தெரியாது, என்ன இலைப்பாறுதலை காண போறோம், அது ஒரு பயங்கரமான நிலைமை. அப்படி வாங்க வாங்கன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம வரலாம் இல்லையா? இயேசு செத்து எத்தனை நாளுங்க ஆச்சு? நேத்தா செத்தாரு. 2000 வருஷம் கிறிஸ்து தேவ குமாரன் உலகத்துக்கு வந்து நீ இன்னமே பாவத்துல வாழக்கூடாது, உலகத்துக்காக வாழக்கூடாது, உன்னை மீட்க வந்தேன்னு சாத்தான் கட்டளை கொடுத்திருக்காரு. என் ஜனங்களை போக விடு, அவங்க என்கிட்ட வரும்போது போக விடுன்னு அவர் கட்டளை கொடுத்திருக்காரு. அவர் 2000 வருஷம் ஆச்சு செத்து இன்னமும் நான் மனம் திரும்பாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா, அது எவ்வளவு தப்பு, எவ்வளவு கடினமான இருதயம் அது, யோசிச்சு பாருங்க. அதனால என்ன நடக்க போகுது? ஜட்ஜ்மெண்ட் 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 தான் வரப்போகுது. சோகமா இருக்கலாம், ஆனா இதான் உண்மை, யாரும் சொல்லி தர்றது இல்ல. மனம் திரும்புங்க. இன்னைக்கு நீங்க வரலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் ஆண்டவரே இன்னுமே ஐ ரிப்பென்ட் டுடே, இயேசுவே எனக்காக என் பாவங்களை நீ சுமந்து இருக்க, உனக்காக நான் வாழாம நான் ஏன் உலகத்துக்காக அந்த தவக்கலைங்க கூட வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன், ஐ கம் டு யூ, உங்ககிட்ட வர அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வரலாம். ஆனா நிறைய இருந்தாங்க என்ன செய்யுது தெரியுமா? ஃபாரோ சொன்னதுதான் சொல்றது. அப்படி அழுத்தும் போது என்ன பண்றது தெரியுமா? என்ன சொல்றேன் 8வது வசனத்துல, ஆமாங்க நான் ரொம்ப பாவத்துல தான் வாழ்றேன், மனம் திரும்பலதான், ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கிதான் இல்லைங்க, நரகம் ரொம்ப பயங்கரங்க, நித்தியம் வரப்போதுங்க, ஆமா ரொம்ப முக்கியம் நான் மனம் திரும்பணும், ஆனா நான் நாளைக்கு மனம் திரும்பிடுறேன், நாளைக்கு பண்ணிடுறேன், நாளைக்கு. முக்காவாசி ஜனங்க நரகத்துல இருக்கிறவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்கிட்ட அவங்களுக்கு தெரியுமா? பீப்புள் ஹூ செட் டுமாரோ டுமாரோ, இன்னைக்கு ஏன் இன்னைக்கு வரக்கூடாது நம்ம, உங்க மனசு ஏன் இன்னைக்கு மாறக்கூடாது? முக்காவாசி ஜனங்கள் நரகத்துக்கு போனது காரணமே நாளைக்கு, நாளைக்கு ஒரு நாள் போப்போ நான் சரியாயிடுவேன், போப்போ வந்துடுவேன், நம்ம ஏன் இன்னைக்கு வரக்கூடாது? அதான் ஆண்டவர் கேட்கிறார். நாளைக்கு, நாளைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு நாளைக்கு? பதினஞ்சாவது வசனம் படிங்க.
கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும்
பதினஞ்சாவது வசனம்.
இருள் உண்டாயிற்று.
15 வசனம் படிங்க. வேற யாராவது எடுத்திருந்தா இலக்கு உண்டாயிற்று என்று. கரெக்டா இலக்குன்னு வருது அது. இலக்கு உண்டாயிற்று என்று பார்வோன். இலகு ஓகே. இலகு உண்டாயிற்று என்று
பார்வோன்
கண்ட போது
தன் இருதயத்தை கடினப்படுத்தி
படுத்தி பாருங்களேன்
அவர்களுக்கு செவி கூடாமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று.
என்ன வருது பாருங்களேன். நாளைக்கு நாளைக்குன்னு சொல்றவங்களுடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு இன்னைக்கு ஏன் நாளைக்குன்றான் அவன். நாளைக்கு ஒருவேளை இன்னைக்கு சொல்லாதீங்க. நாளைக்கு நான் வந்துடுறேன், நாளைக்கு நான் சரியாயிடுறேன். நாளைக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் இது இதெல்லாம் போயிடுச்சு. இந்த கன்விக்ஷன் ஆண்டவர் கூப்பிடுறதெல்லாம் அந்த கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச உடனே என்ன ஆச்சு? மனிதன் கடினப்பட்டுருச்சு. இப்படித்தாங்க நரகத்துக்கு மக்கள் போறது. நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு அது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை. ஆமா நான் ஒரு பாவி, நான் இன்னுமே டிலே பண்ண மாட்டேன், இன்னுமே ஆண்டவருக்கு வாழ்க்கையை கொடுக்க போறேன், இதயத்தை கொடுக்க போறேன், இன்னுமே இந்த மாதிரி ஒரு வாதையான வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு வராம போனா ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு வாதை போகலாம், எட்டு வாதைகள் வரும், அதைத்தான் நான் பாத்துக்கிறோம். ரொம்ப பயங்கரம். 11 படிங்க. 11-12
கவலைகள் உண்மையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய ஊழியக்காரையும் உங்களுடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும்படி இருக்கும் என்றான். மோசையும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாய் வரப்பண்ணின தவளைகளின் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குயில் குயிலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் மாற்றம் எடுத்தது.
சரி, கடைசியில என்னவா முடியுது? சரி, போய் ஜெபம் பண்றாரு மோசே. ஜெபம் பண்ண உடனுக்கு அந்த தவக்கலைங்க எல்லாம் என்ன ஆகுது? அங்கேயே செத்து. அதை சேர்த்தது எப்படி சேர்த்தாங்களா? மலை மாதிரி சேர்த்திருக்காங்க. தவக்கலை தவக்கலையா, குவியல் குவியலா, அதனோட வாசனை எப்படி இருக்கும்? தாங்க முடியல, நாத்தம் அடிச்சு போச்சு ஊரே. இது ஏன் செய்யணும் ஆண்டவர் தெரியுங்களா? அவருடைய இறக்கம் தான், மர்சி தான். அவர் இறக்கம் காமிக்கிறார். ஜட்மெண்ட்டுக்கு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்காத, இன்னொரு ஸ்டெப் போவாத. கடினப்பட்டுகிட்டு இன்னொரு ஸ்டெப் நீ போக கூடாது. அதுக்கு தான் பண்ணி வச்சிருக்காரு. கடினப்பட்டு போச்சுன்னா இப்ப குவியல் குவியலா தவக்கல குவிஞ்சிச்சு, அடுத்தது குவியல் குவியலா முதல் பிள்ளைங்க குவிய போது, அடுத்தது உன்னுடைய சோல்ஜர்ஸும் நீயும் கடல்ல குவியல் குவியலா சாவ போறீங்க. அதுக்கு ஒரு வார்னிங்கா அங்க பண்ணி வைக்கிற. அப்படிதான் நடக்க போகுது. ஆண்டவர் ஏன் அப்படி அசிங்கமா அவலட்சணமா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காரு? இது ஒரு வார்னிங். இன்னொரு ஸ்டெப், இன்னொரு நாள்னு போகாத, போகாத, ஆபத்தது. நாளைக்கு நீ உயிராட இருப்பியா தெரியல, இன்னொரு நாள். நமக்கும் இதான் ஆண்டவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் டேன்னு போவாதீங்க, நாளைக்குன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு ஏன் வரக்கூடாது? ஒரு மர்சியுடைய வார்னிங் தான் அவனுக்கு. இன்னைக்கு ஏன் வரக்கூடாது? நாளைக்குன்னு போனதுனால அவன் இருதயம் 15 வசனத்துல பாக்குறோம். அவன் இருதயம் கடினப்பட்டது. பயங்கரம் பாருங்களேன். நம்ம இருதயமே அவ்வளவு மோசங்க. ஹார்ட் இஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அது ரொம்ப கடினப்பட்டது. அது ரொம்ப கடவுள்கிட்டயே வர்றதுக்கு அதுக்கு விருப்பம் இல்ல. ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாரோ, ஆண்டவரே நம் மன்னியும் என் இருதயத்தை மாத்தோன்னு அவர்கிட்ட வந்துட்டா போச்சு. ரொம்ப நல்லது. ஆனா நம்ம டைம் எடுத்து நாளைக்கு என்னன்னா அதை மாத்தவே முடியாது. அது நாளைக்கு கடினப்பட்டுருவோம். கடினப்பட்டோம். சொன்ன மாதிரி நிறைய பேர் நரகத்துல இருக்கிறதுக்கு அதான் அங்க காரணம். எத்தனை உபத்திரம், எத்தனை கஷ்டம், எத்தனை ஆபத்து வந்தாலும் அது திருந்தாது. நம்ம ஏன் இன்னைக்கு இங்க மனம் திரும்பாதவங்க இருந்தீங்கன்னா உங்க மனசாட்சியில தெரியும், நான் ஆண்டவருக்கும் தூரம் இருக்கிறேன், சபைக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், ஜப ஆசைலாம் எனக்கு வர்றதில்ல, ஆண்டவர் மேல ஆசை வர்றதில்ல, பைபிள் ஆசை எனக்கு வர்றதில்ல, எனக்கு எல்லாம் உலக ஆசை தவுக்கலையும் கூட இருக்கணும் தான் ஆசை. நம்ம ஏன் இன்னைக்கு மாறக்கூடாது? ஏன் அடி வாங்கி அந்த ஆள் மாதிரி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி தான் ஏன் திருந்தோம்? தேவனுடைய தயவு எவ்வளவு நல்லது ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்காரு. எவ்வளவு வாட்டி மெசேஜ்ல பேசுறார், we can repent today. இன்னைக்கு நம்ம மனம் திரும்பலாம். அந்த பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிறோம். நீங்க எல்லாரும் ஆண்டவர் நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, நோக்கி கூப்பிடுங்க. Look unto me and be saved. என்ன நோக்கி கூப்பிடுங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்றார் ஆண்டவர். பார்க்கறதுக்கு நமக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணுமா? எவ்வளவு வயசான ஒரு குழந்தை கூட பார்க்க தெரியும். ஆண்டவர் அதான் கேட்கிறார், என்ன பார், சிலுவா மரணத்தை பார், உனக்காக நான் பாவத்தை சுமந்து அந்த வாதையிலிருந்தான் விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பாடப்பட்டம் பார், என்ன பாரு நீ ரட்சிக்கப்படுவ. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்னுமே நான் உலகத்தெல்லாம் விட்டு பாவத்தெல்லாம் விட்டு உனக்காக வாழணும்ன்ற ஒரு இருதயத்தை எனக்கு கொடு, நான் மனம் திரும்பி வர எனக்கு ஒரு மறுபிறப்பை கொடு அப்படின்னு கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க.